நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரிடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்ரி சுரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் கிரியா யோகியார் நமோ. இன்றைய சத்சங்கத்தை நாளைய சமாதி தினமான என்னுடைய சூட்சும குருவான யோகியார் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தில் அவரை பற்றிய, அவருடைய வாழ்க்கையை பற்றிய, யோக சம்பந்தமான விடயங்களை பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பகிர்வோம் என்றிருக்கின்றேன். யோகி ராமையா அவர்கள் 1923 மே 9 காரைக்குடியில் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் அண்ணாமலை செட்டியார், தாய் பெயர் தெய்வானை ஆச்சி. அவர் ஒரு செட்டி பரம்பரையைச் சேர்ந்தவர். அது மாத்திரமல்ல, செட்டி பரம்பரையிலும் மிகவும் உயர்ந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த நேரம் அவருடைய குடும்பம்தான் தென்னிந்தியாவிலேயே வங்கிகளை நிர்வகித்தது என்பது சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு பெரும் பணக்காரர். அந்த குடும்பத்தில் பிறந்த யோகி ராமையா அவர்கள் 2வது புதல்வனாக தன்னுடைய படிப்பு கல்வியில் நன்றாக திகழ்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜியோலஜி என்ற பிரிவில் தன்னுடைய டிகிரியை மேஜராக செய்து மைனராக தமிழ் லாங்குவேஜ் அதை தன்னுடைய மைனர் டிகிரியாக செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் மேலும் படிக்க விரும்பிய நேரத்தில் அவருடைய தந்தையாரால் அவர்களுடைய வியாபாரத்தை கவனிக்கும்படி பணிக்கப்பட்டார். வியாபாரத்தை என்றால் அதை பொறுப்பேற்கும்படி, ஏனென்றால் அவர்கள் தலை சிறந்த பணக்காரர்கள். ஆனால் யோகியாருக்கு அதில் நாட்டமில்லை. ஆகவே அவர் தான் மேலே தான் படித்த தமிழில் மீண்டும் சித்தி அடைய வேண்டும் என்பதையே விரும்பினார், அல்லது வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பினார் அமெரிக்காவில். அமெரிக்காவிலும் அவருக்கு அமெரிக்காவில் அதியுயர்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் ஜான் ஹாப்கின்ஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்தது. ஆனால் அவருடைய தந்தையார் அதற்கு தடையாக இருந்தார். தந்தையார் ஒரு மிகப்பெரிய வியாபாரி, உலகியலில் வாழ்பவர். தாயார் தைவானை ஆட்சி, ஆன்மீகத்தில் இருக்கும் மனைவி. ஆகவேதான் இப்படியான குழந்தை அந்த குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும். தாயாரின் வேண்டுகோளுக்கு நங்க தந்தை ஒரு காரியத்தை யோகியாரிடம் கொடுத்தார். அதாவது, நீ அமெரிக்கா சென்று படிக்க வேண்டுமென்றால் நீ கல்யாணம் செய்துவிட்டுத்தான் போக வேண்டும், கல்யாணம் செய்யாமல் போக முடியாது என்று சொல்லி அவருக்கு ஏற்கனவே செய்ய இருந்த இன்னொரு செட்டி பரம்பரை பணக்கார பெண்ணான சூளாட்சி என்று சொல்லப்படும் பெண்ணை விவாகம் செய்தால்தான் மேற்கொண்டு படிக்கலாம் என்று ஒரு நிபந்தனையை கொடுத்தார். அந்த நிபந்தனையின்படி அவர் அந்த திருமணத்திற்கு தன்னை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் வந்து அதை ஒத்துக்கொண்டு, ஏனென்றால் வெளிநாடு சென்று தான் படிக்க வேண்டுமே தவிர வியாபாரத்தில் அவருக்கு செல்ல நாட்டமில்லை. ஆகவே அவர் அதற்கு ஒத்துக்கொண்டு அந்த திருமணத்தை செய்தார். அந்த திருமணம் செய்து ஒரு சிறிய நாட்களிலேயே அவருக்கு உடலில் ஒரு மாறாத வருத்தம் ஒன்று வந்தது, எலும்புடன் சேர்ந்த வருத்தம் ஒன்று. அதனால் அவதிப்பட்டார். அந்த நிலையில் அவர்கள் பணக்காரர்கள் என்றபடியால் தாய் தகப்பன்மார்கள் அவருக்கு லண்டனில் இருந்து டாக்டர்களை எல்லாம் வரவழைத்தார்கள், பிரைவேட் டாக்டர்ஸ். அவருடைய வருத்தத்தை குணமாக்குமாறு கேட்டார்கள். ஆனால் எல்லோரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். அது குணமாக்கக்கூடிய வருத்தம் அல்ல. அவர் அந்த நிலையிலேயே இருப்பார் சில காலம், அதன் பிறகு இறந்து போவார் என்று காலக்கேடு கொடுக்கப்பட்டது. அந்த நிலையில் அவர் பணக்கார பிள்ளை என்றபடியால் அவர்களால் அவருடைய வருத்தத்துக்குரிய அவருடைய துன்பத்தை குறைக்கிற அளவுக்கு அவருக்கு காஸ்ட் என்று சொல்லப்படும் உடலை சுற்றி காலில் இருந்து கழுத்து வரையும் பிளாஸ்டர் போட்டார்கள். அந்த நிலையில் தான் அவரை காவாந்து பண்ணலாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு என்பது அவர்களுடைய கணக்கு. அந்த நிலைக்கு வந்தவுடன் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய கடற்கரை பங்களாவான சாந்தோம் என்ற இடத்தில் இருக்கும் ஒரு பங்களாவுக்கு அவரையும் அவருடைய மனைவியையும் அனுப்பினார்கள். அந்த இடத்திலேயே அவர்களை இருக்க சொல்லி தங்களுடைய இடமான காரைக்குடியிலிருந்து அங்கு அனுப்பி அங்கு வேலைக்காரர்களையும் கொடுத்து அவருடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருந்தது. இதுதான் யோகியாரின் ஆரம்ப வாழ்க்கை. ஆகவே அவர் எதிர்பாராத விதமாக அது தடுமாறியது. ஆகவே அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு சுருக்கமாக இந்த கதையை கொண்டு போவோம். அவருக்கு பாபாஜியின் அனுக்கிரகம் கிடைத்தது முற்பிறப்பு காரணமாக. அந்த நிலையில் அவருக்கு அவருடைய இருந்த வீட்டிற்கு ஒரு ஞானி ஒருவர் வந்து அவரை சந்தித்தார். அவருடைய பெயர் மௌனசுவாமி, கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பெயர். அந்த மௌனசாமி அவரை சந்தித்த போது சொல்லிய சொன்னார், உன்னுடைய குரு இன்னும் சில நாட்களில் உன்னை சந்திக்கப் போகின்றார் என்று அவருக்கு ஒரு செய்தியை கொடுத்துவிட்டு அவர் போய்விட்டார். அந்த மௌனசாமி என்பவர் சீரடி சாய்பாபாவின் சீடன். அவர் சென்று விட்ட பிறகு யோகியார் அதையே யோசித்துக் கொண்டிருந்தாரோ என்னவோ தெரியவில்லை, சீரடி பாபா அவருக்கு கனவில் வந்திருக்கின்றார். அப்போது யோகியார் அவரிடம், கனவில் நீங்கள் தான் என்னுடைய குருவா, மௌனசாமியார் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் என்று கேட்டபோது சீரடி சாய்பாபா சொன்னார், இல்லை, தான் உன்னுடைய குரு இல்லை, உன்னுடைய குரு இன்னும் சில நாட்களில் உன்னுடன் தொடர்புக்கு வருவார் என்று சொல்லிவிட்டு கனவு முடிந்து விட்டதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு சில நாட்களில் பாபாஜி அவருக்கு கனவில் தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தி சிறிய நாட்களில் அவருடைய தொடர்பு வரத் தொடங்கியதும் அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் யோகியாரை குணமாக்கினார். அவர் எழுந்திருந்து அடுத்த நாள் பார்த்தபோது அவருக்கு உள்ளுடலில் வித்தியாசங்கள் தெரிந்தது. உடனே டாக்டர்களை கூப்பிட்டு அந்த பிளாஸ்டரை கலட்ட சொல்லி இருக்கின்றார்கள். எல்லா பிளாஸ்டரும் எடுக்கப்பட்டது. அப்போது அவருடைய உடல் அசைய தொடங்கியது. பாபாஜி முழுமையாக அவரை குணமாக்கினார். ஆகவே இந்த நிகழ்வுக்கு முதல் யோகியார் அந்த கடற்கரை பங்களாவில் இருக்கும் போது இந்த நோய் காரணமாக, துன்பம் காரணமாக தன்னை மாய்த்து கொள்வதற்கு தனக்கு சுருக்கொண்டு போட்டு தற்கொலைக்கு முயற்சித்திருக்கின்றார். அதை ஒரு குரல் வந்து தடுத்தது. இந்த நிகழ்வுக்கு முதல், நீ உன்னை மாய்க்கப் போகின்றாய், மாய்க்காதே. நீ உன்னை மாய்க்க ரெடி என்றால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன், நீ எனக்காக உன்னை மாய்த்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ் என்று அந்த குரல் சொல்லிவிட்டு நின்றுவிட்டது. ஆகவே அவர் அந்த இறப்பிலிருந்து தடுக்கப்பட்டார். அந்த குரல் தான் பின்னர் வந்த பாபாஜி. ஆகவேதான் பாபாஜி யோகி ராமையா அவர்களை அந்த நிலையில் தொடர்புக்கு கொண்டு வந்து யோகியாருக்கு அந்த தன்னை தடுத்த குரல் சில காலத்திற்கு முதல் பாபாஜியின் குரல் என்பதை அவர் கண்டுபிடித்து, ஆகவே தன்னை பாபாஜியிடம் முழுமையாக சரணாகதி அளிப்பதாக அவர் நிர்ணயித்து விட்டார் வைராக்கியத்துடன். ஏனென்றால் அதான் பாபாஜி கொடுத்த வாக்குறுதி அந்த நேரம். இப்படி யோகியாருடைய வாழ்க்கை ஆரம்பமாகி இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 1952 நடுப்பகுதியில் பாபாஜியும் யோகியாரும் நீலகண்டனும் சந்திக்கும் நிகழ்வுகள் ஏற்பட்டன. ஏன் அந்த காலம் வரையும் அது நீடித்ததென்றால், இந்த கிரியா யோகம் 3 வகையாக முதல் பரவி இருந்தது என்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். 1 ஆதிசங்கரர் மூலம் 9வது நூற்றாண்டிலும், அதன் பின் 15வது நூற்றாண்டில் கபீர்தாஸ் மூலமாகவும், 18வது நூற்றாண்டில் லாகிரி மாஷிய மூலமாகவும் பரவியது. 20வது நூற்றாண்டில் 1952 தான் யோகி ராமையா மூலம் சைவ சித்தாந்த கிரியா யோகம் உருவானது பாபாஜியால். அந்த காலகட்டம் ஏன் அந்த வருடத்தில் நிர்ணயிக்கப்பட்டதென்றால், அந்த வருடம்தான் மார்ச் மாதம் 7 யோகானந்தர் அவர்கள் சமாதியானார்கள். அவர்கள்தான் அதுவரையில் 3வது கட்டமான கிரியா யோகத்தை எடுத்துச் சென்றிருந்தார். அந்த கட்டம் முடிந்தவுடன் 4வது கட்டமாகிய கிரியா சைவ சித்தாந்த கிரியா யோகம் யோகியார் மூலம் அந்த ஜூலை மாதம் 10 ஆரம்பமானது. இந்த நிகழ்விலிருந்து யோகியார் தான் இறக்க இருந்த நிலையில், தான் தற்கொலை செய்ய இருந்த நிலையில் தன்னை காப்பாற்றிய சத்குரு கிரியா பாபாஜிக்கு மிகவும் விசுவாசமாகவும் அன்பாகவும் தன்னை பூரண சரணாகதி அளித்தார். மனதால், மொழியால், உடலால் இந்த பூரண சரணாகதி எதற்கு சிறிய அவமானமாக எடுக்கலாம் என்றால் பெரிய அவமானமாக எடுக்க முடியாது. சிறிய அவமானமாக எடுக்கலாம் என்றால், மணிவாசகர் சிவனை எப்படி சிக்கன பிடித்தாரோ தன்னை கீழ்நிலைப்படுத்தி, அதேபோல் யோகத்தில் யோகி ராமையா அவர்கள் பாபாஜியை சிக்கன பிடித்தார், பாபாஜியின் திருவடியை பிடித்தார், எல்லாவற்றையும் பாபாஜியின் திருவடிக்கே சமர்ப்பணமாக்கினார். அதனால் குடும்பத்தை விட்டே விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தை விட்டும் விலகினார். அந்தளவு பணக்கார நிலையையும் விட்டு வெளியால் வந்தார். வரும் கையுடன் வந்து பாபாஜியிடம் சரண் புகுந்தார். அப்படி அவர் வாழ்க்கையில் இருக்கும் போது அவருடைய மனைவியார் சோலாட்சி, மற்றவர் நீலகண்டன், இந்த மூவரையும் பாபாஜி ஆட்கொண்டார். 1952 நடுப்பகுதியில் யோகானந்தரின் மறைவுக்கு பிறகு கிரியா யோகத்தை எடுத்து செல்வதற்கு சைவ சித்தாந்த கிரியா யோகம், இந்த பாதையில் சைவ சித்தாந்த கிரியா யோகம் பயணித்தது. அப்போது பாபாஜியின் தெய்வீக குரல் எழுதப்பட்டது. பாபாஜியால் நீலகண்டனுக்கு சொல்க, நீலகண்டன் அந்த புத்தகத்தை எழுத, யோகியார் அந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுத, சோலாட்சி அம்மையார் அன்னை ஸ்தானத்தில் இருந்து இருவருக்கும் தன்னுடைய சேவையை கிரியா யோகத்தில் செய்ய, கிரியா யோகம் சிறு பயிராக சைவ சித்தாந்த கிரியா யோகம் வளரத் தொடங்கியது. இந்த மூவரையும் பாபாஜி அவர்கள் நீலகண்டனை தன்னுடைய மைந்தனாகவும், யோகியாரை தன்னுடைய மகனாகவும், சோலாட்சி அம்மையார் யோகியாருடைய மனைவியை தன்னுடைய மருமகளாகவும் ஏற்று இந்த கிரியா யோக சைவ சித்தாந்த கிரியா யோகத்தை வளர்க்கத் தொடங்கினார். இவர்கள் மூவரையும் வைத்து எழுதப்பட்ட புத்தகம்தான் உங்கள் கையில் தவழும் கிரியா யோகத்தின் பைபிளான பாபாஜியின் தெய்வீக குரல், வாய்ஸ் ஆஃப் பாபாஜி. ஆகவே பாபாஜியால் இது வித்திட்டு இந்த சைவ சித்தாந்த கிரியா யோகம் பரவத் தொடங்கியது. அப்போது 1952 அக்டோபரில் வந்த தீபாவளி திருநாளில் பாபாஜியின் கோரிக்கைக்கிணங்க இனி நான் சொல்லப்போவதெல்லாம் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியிலேயே கதையாக சம்பாஷணையில் இருக்கின்றது. நீலகண்டனுக்கும் பாபாஜிக்கும் இடையில் நடந்த கதையில் அந்த தீபாவளி திருநாளில் இந்த சங்கத்துக்குரிய தலைமைச் சங்கம் சாந்தோமில் யோகியாருடைய வீட்டில் ஆரம்பமானது பாபாஜியால். அதே சாந்தோமில் தான் பாபாஜி யோகியாருக்கு அதற்கு சிறிய காலத்திற்கு முன் காட்சி கொடுத்தார். அந்த காட்சி கொடுத்த படம்தான் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது பூந்தோட்டத்தில். அதேபோல் நீலகண்டனின் வீட்டிற்கு ஒவ்வொரு நாளும் இரவு வந்து அந்த புத்தகத்தை 4, 5, 6 மாதங்களாக எழுதினார். அதை நீங்கள் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் தியதிகளுடன் பார்க்கலாம் அந்த சம்பாஷணையை. இப்படித்தான் யோகியாருடைய வாழ்க்கை ஆரம்பமானது. அந்த புத்தகங்கள் எழுதுவதற்கு யோகியார் நீலகண்டனும் உதவி செய்தார்கள். இது 1952. அந்த புத்தகம் எழுதுவதற்கோ ஒரு வருடத்திற்கு மேல் சென்றது. அந்த தியதிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதன் பின் பாபாஜி யோகியாருக்குரிய பணியை கொடுத்தார். அதாவது இந்த கிரியா யோகத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும், உலகத்தில் எல்லா மூலைகளிலும் கிரியா யோகம் வளர வேண்டும் என்பது அந்த பணி. அதில் யோகியார் தீவிரமாக இறங்கினார். அதற்கு அவருடைய மனைவி சோலாட்சி அம்மையார் உதவிக்கு சென்றார். ஆனால் பணத்திற்கு பணக்கார வீடு, இந்தியாவில் வங்கிகளை நடத்தும் செட்டி பரம்பரையாக இருந்து அவர் குடும்பத்திலிருந்து விலகியபடியால் அங்கிருந்து பண வசதி இல்லை. இருப்பினும் பாபாஜியின் ஆசீர்வாதத்தாலும் அவருடைய அனுக்கிரகத்தாலும் வெளிநாட்டவர்கள் பலர் உதவிக்கு முன் வந்தார்கள். அவர்களின் உதவியுடன் கிரியா யோகம் பரவத் தொடங்கியது. இப்படி இந்த காலகட்டத்தில் பாபாஜி அவர்கள் யோகியாரை இமயமலைக்கு, பத்ரிநாத்துக்கு 1954 முழு யோக பயிற்சிக்காக அழைத்திருந்தார். அந்த நிலையில் யோகியார் அங்கு சென்றார். தனியத்தான் சென்றார். அங்கு சென்று அந்த பயிற்சியை பாபாஜியிடம் பெற்றார். அந்த நேரத்தில் தான் பாபாஜி வசிக்கும் இடமான கௌரிசங்க பீடத்திற்கு தூள சரீர சூட்சும சரீரத்தில் சென்று அங்கு நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் கடைசி 5-6 பக்கங்களில் கௌரிசங்க பீடத்தை பற்றி குறிப்பு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அங்கு தூள உடலில் ஒருவரும் போக முடியாது, சூட்சுமமாகத்தான் போகலாம். அது அந்த நிகழ்வுக்கு பிறகு அவருக்கு கிரியா யோகா ட்ரெய்னிங் பத்ரிநாத் கோயிலுக்கு கிட்ட அந்த மலைச்சாரலில் நடத்தப்பட்டது பாபாஜியால். அது நான் நினைக்கின்றேன் பல மாதங்கள் நடந்தன. அதில் இந்த 144 கிரியாக்களும் முழுமையான கிரியா யோகம் யோகியாருக்கு பாபாஜியினால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதை சொல்லிக் கொடுத்துத்தான் இந்த உலகத்தில் எல்லா மூளை முடுக்களிலும் இந்த கிரியா யோகம் பரவ வேண்டும் என்று அவரை ஆசீர்வதித்து, அதற்கு மேலாக பிசியோதெரப்பி யோக சிகிச்சையிலும் சில முறைகளை பாபாஜி யோகியாருக்கு சொல்லிக் கொடுத்து யோக சிகிச்சை அதிலும் அவரை வளர்ந்து மக்களுக்கு நோயுள்ளவர்களுக்கு நோயற்றவர்கள் ஆக்குவதற்கு அந்த சிகிச்சை பயன்பட வேண்டும் என்றும் ஒரு கண்டிஷன் கொடுத்து அவரை வாழ்த்தி அவருடைய பணிக்கு அனுப்பினார் பாபாஜி. அவர் அந்த பணியை ஏற்று அதில் வளர்ந்து கொண்டு வரும்போது சோலாட்சி அம்மையார் 1962 சுவயினம் காரணமாக தன்னுடைய உயிரை நீக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்து உயிர் நீத்தார். அதன் பிறகு யோகியார் மீண்டும் தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டே போனார். அதனால் அவர் துவளவில்லை. அதற்குரிய காரணம், இந்த உலகத்தில் சாதகர்கள் எல்லோருக்கும் தெரிந்தது, நாங்கள் இந்த உடல் எடுத்தது, இந்த உடலில் இருந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி, அது ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம், உலகியல் வாழ்க்கையாக இருக்கலாம், என்றோ ஒரு நாள் எங்களுடைய ஆன்மா இந்த உடலை விற்று சென்றுவிடும், மறுபுறப்படுத்தும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அது வினைகளை பொறுத்தது. அதேபோல் சோலாட்சி அம்மையாருடைய வினைப்படி அந்த நேரம் அந்த உடலை விட்டு நீக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் 1962 பாபாஜியை சந்தித்து 10 வருடங்களில் அவர் அந்த உடலை நீத்தார். யோகியார் அதால் துவளாது தன்னுடைய பணியை மேற்கொண்டு செய்ய தொடங்கினார். அந்த செய்முறையில்தான் இந்த உலகத்தில் அவருடைய கிரியா யோகா வாழ்க்கை காலம் 1954 பாபாஜியின் ட்ரெய்னிங் யோக பயிற்சியுடன் ஆரம்பமான நாள் 1954. அதிலிருந்து 2006 அவர் சமாதிக்கு செல்லும் வரை 52 கிரியா யோகா சேவையில் இரவு பகலாக நித்திரை இன்றி, முழுமையான நித்திரை இன்றி தன்னுடைய சேவையை பாபாஜிக்கு அன்பாக அன்புருக திருவடியை பற்றிய வண்ணம் செய்தார். மாணிக்க வாசகர் எப்படி அழுது 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 சிவனிடம் தன்னை சேர்த்தாரோ, அதேபோல் யோகி ராமையா அவர்களும் கிரியா பாபாஜியிடம் அந்த அளவு அன்பு வைத்து அவருடைய சேவையை தலைக்கு மேலே ஏற்று அவருடைய திருவடியில் செய்து முடித்தார் அவருடைய காலகட்டத்தில். இதுதான் யோகி ராமையாவின் வாழ்க்கை. ஆகவே அந்த மகானின், அந்த ஞானியின் வாழ்க்கை, அவரை எங்களுக்கு கிரியா யோகா குருவாக, பாபாஜியின் நேரடி சீடனாக இருந்த ஒரு குருவாக எங்களுக்கு எங்கள் குருமார்கள் மூலம் கிடைத்தது நாங்கள் செய்த பாக்கியம். அவருடைய காலத்தில் நாங்கள் வாழ கிடைத்ததும் சிலர் எங்களுடைய பாக்கியம். அவருடைய காலத்தில் அவரை குருவாக வைத்து அவரை நேரில் சந்தித்து அவரிடம் பாடம் பயின்றவர்களில் 3 எங்களுடைய 8 3 சங்கங்களுக்கு இப்போது தலைவராக இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் கார்த்திகேயன் ஐயா சிதம்பர சங்கத்திற்கும், இறைவன் ஐயா இலங்கை சங்கத்திற்கும், சந்திரன் ஐயா மலேசியா சங்கத்திற்கும் தலைவராக இருக்கின்றார்கள். எங்களுடைய 8 3 சங்கங்களுக்கு யோகி ராமையா அவர்களிடம் நேரடி சீடனாக இருந்து பாடம் பெற்ற 3 எங்களுடைய சங்கத்தில் இருப்பது இன்னும் எங்களது சங்கத்தை மெருகூட்டுகின்றது. இருப்பினும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை சந்திக்கவோ அவரிடம் பாடம் படிக்கவோ முடியாது போனாலும், அவர் இல்லாத காலத்தில் என்னுடைய சூட்சும குருவாக நான் அவரை சரணாகதி அடைய வேண்டுமென்று வேண்டி அந்த நிலையை நோக்கி போய்கொண்டு அவருடன் வாழ்ந்து இந்த கிரியா யோகத்திற்கு என்னால் செய்யக்கூடிய சேவைகளை முடிந்தளவு செய்து வருகின்றேன். ஆகவே இப்படியான அற்புதமான குரு எங்களுக்கு இந்த உடலில் இருக்கும் போது கிடைத்தது நாங்கள் செய்த பாக்கியம். அவருடைய வாழ்க்கை காலகட்டங்களில் அவர் இன்னும் சில விடயங்களை எங்களுக்கு செய்து தந்துவிட்டு போயிருக்கின்றார் கிரியா யோகத்தில். அது என்னவென்றால், இந்த கிரியா யோகமானது கிரியா பாபாஜியானவர் முருக அவதாரம் என்றதையும் அவருடைய பாபாஜியின் கருத்துக்களில் இருந்து யோகி ராமையா எடுத்து கொடுத்திருக்கின்றார் எங்களுக்கு. அதன் பிரகாரம் கிரியா யோகம் சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக இருந்து வந்த யோகம் சைவ சித்தாந்த கிரியா யோகமானபடியாலும் எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கென்று சில கோவில்கள் அமைத்து தந்துவிட்டு போன்று போயிருக்கின்றார். தன்னுடைய 52 காலங்களில் 1954 2006 வரை அவர் சமாதிக்கு செல்லும் வரை 52 வருட காலத்தில் 52 சங்கங்களை உருவாக்கி உலகளவில் அந்த 52 சங்கங்களில் 7-8 சங்கங்களில் கோயில்கள் மூலமாக அந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார் யோகி ராமையா அவர்கள். அவர்கள் உருவாக்கிய கோயில்களில் அமெரிக்காவில் ஒரு கோயில் அரிசோனாவில் இருக்கின்றது. அதை ராமலிங்கேஸ்வரர் கோயிலாக அவர் நிர்ணயித்தார். ராமேஸ்வரம் கோயிலுக்கு இணையான ஒரு கோயிலாக அது அரிசோனா யூமா என்ற இடத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்த கோயிலையும் அமெரிக்காவில் உருவாக்கினார். அதற்கு எங்களுடைய சங்கத்திலிருந்து பலரும் சென்று வந்திருக்கின்றீர்கள். அது ரிச்வில் முருகன் கோவில். அந்த கோவிலும் கதிர்காம கந்தனின் கோவிலாக அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக ஒரு காளி கோவில் ஒன்றை உருவாக்கினார் நியூயார்க் சிட்டிக்கு அருகாமையில் கிராம்ஸ்வில் என்ற இடத்தில். அந்த காளி கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு காளி கோயிலின் ரிப்ளிக்காவாக யோகியாரால் காளி வர்ஷிப்புக்காக யோகத்திற்கு தேவையான ஒரு சாதனைக்காக உருவாக்கப்பட்டது. அது 3வது கோயில் அமெரிக்காவில். இவை மூன்றும் கோவில் முறைப்படி உருவாக்கப்பட்ட யோக கோவில் முறைப்படி உருவாக்கப்பட்ட கோவில்கள் அமெரிக்காவில். இனி அதைவிட இலங்கைக்கு சென்றீர்களாக இருந்தால் கதிர்காமத்தில் போவச்சித்தர் பாபாஜிக்கு ஞானம் கொடுத்த மரத்துக்கு கீழ் பாபாஜிக்கும் போவருக்கும் கோயில் கட்டப்பட்டது ராமையா அவர்களால். அந்த கோயில் தெய்வானையம்மன் சந்நிதியில் அமைந்திருக்கின்றது. பலரும் சென்று வந்திருக்கின்றீர்கள். அது 4வது கோவில். அதற்கு பின் இந்தியாவில் அவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை கன்னடா காத்தான் என்ற இடத்தில் காரக்குடியில் 11 சித்தர்மார்களின் கோவிலாக உருவாக்கினார். அது 5வது கோவில். அதைவிட அவருடைய சமாதி அமைந்திருக்கின்றது தற்போது. அது பழனியாண்டவர் கோயிலாக உருவாக்கப்பட்ட கோயிலில் 6வதாக அந்த கோயில் சிலைகளுக்கு கீழே தன்னுடைய சமாதி வைப்பதற்கும் அவர் இடத்தை கொடுத்திருந்தார். அதன்படியே அவருடைய சமாதி அங்கு வைக்கப்பட்டது. அது 6வது கோயில். இப்படியாக கடைசியாக பாபாஜியின் பிறந்த இடமான பரங்கிப்பேட்டையில் பாபாஜிக்கே கோவிலை உருவாக்கினார். இந்தளவு கோயில்களும் யோகத்தில் நாங்கள் சென்று கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு காலத்தில் அங்கு போய் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். அவற்றை நான் அட்டவணைப்படுத்தி போட்டிருக்கின்றேன். அதை பார்த்து செய்யலாம். ஏதோ ஒரு காலத்தில் இந்த பிறப்பில் உங்களுக்கு அந்த கோயில்களுக்கு போக கிடைத்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இதைவிட இந்த 52 சங்கங்கள் உருவாக்கிய சங்கங்களை பற்றியும் சில தகவல்கள். இந்த 8 கோயில்களையும் விட சில சங்கங்கள் வீடுகளை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட சங்கங்கள் உலகளாவிய முறையில். அதை நாங்கள் சென்டர்ஸ் என்று சொல்லுவோம், ஹவுஸ் சென்டர்ஸ். அதைவிட பெரிய பெரிய சிட்டிகளில் வைக்கப்பட்ட சங்கங்கள், அதாவது கொழும்பு மலேசியா, மற்றது சாந்தோம், அதே போல் வேறும் சில இடங்களில் அமெரிக்காவில் டோம் மாதிரி டோம்ஸ் முறையில் பாபாஜிக்கு சிறு கோயிலை கட்டினார். அது கோவில் என்று சொல்ல தேவையில்லை, பாபாஜி குகை என்று சொல்லுங்கள். அந்த முறையில் பல சங்கங்களில் அவர் டோம் முறையில் பாபாஜிக்கு குகை கட்டி அதை சிறு கோயிலாக யோக கோயிலாக சிருஷ்டித்தார் யோகி ராமையா அவர்கள். ஆகவே அவருடைய 52 சங்கங்களில் 8 சங்கங்கள் கோவிலாகவும், நான் நினைக்கின்றேன் இன்னொரு 10 சங்கங்களில் டோம் முறைப்படி பாபாஜிக்கு குகை அமைத்தும் மற்றைய சங்கங்கள் எல்லாம் வீட்டில் ஒரு சங்கமாகவும் ஸ்தாபித்து இந்த கிரியா யோகத்தை பாபாஜியின் சொன்ன கூற்றுப்படி உலக மக்களுக்கு எடுத்துக் கொடுத்தார். அந்த வழிவந்த கிரியா யோகத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நாங்கள். ஆகவே யோகியார் அப்பவும் சொல்லுவார், இந்த கிரியா யோகத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் பாபாஜி தான். நான் ஒரு கருவி. நான் அவர் என்னை வைத்து வழி நடத்துகின்றார் என்று மிகவும் அடக்கமாகவும் பண்பாகவும் சொல்லுவார். இவையெல்லாம் இப்போது நான் சைவ சித்தாந்தத்தில் மணிவாசகரிடம் கேட்டு வருகின்றேன். அந்த பணிவு, அந்த சரணாகதி தான் எங்களுடைய சாதனைக்கு முக்கியம் சாதகர்களே. நான் எனது என்பதை நாங்கள் விட்டு, சிறிது சிறிதாக விட்டு, முழுமையாக விட முடியாது. ஏனென்றா மாயை உங்களை விட பண்ணாது. சிறிது சிறிதாக விட்டு நாங்கள் எங்களுடைய குருமார்களான யோகி ராமையா அவர்கள் காட்டிய வழியில், யோக வழியில் முடிந்தவரை இந்த பிறப்பில் பயணிப்போம். அவர் சொன்ன ஒரே ஒரு கூற்று, நாங்கள் தீட்சை பெற்ற சாதகர்கள் எல்லோரும், எங்களுடைய நிலைகள் ஒவ்வொருவராக இருந்தாலும், நாங்கள் எல்லோரும் ஒரே பஸ் வண்டியில் பயணம் செய்கின்றோம். எங்களுடைய சாதனை லெவல், சாதனை நிலை வித்தியாசமாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே பஸ் வண்டியில் பயணம் செய்கின்றோம். அது கிரியா பஸ். அதற்கு ஒரே ஒரு சாரதி தான், அது பாபாஜி. ஆகவே நாங்கள் அந்த பஸ் வண்டிக்குள் எல்லோரும் ஏறிவிட்டோம். அந்த ஏறுவதற்குரிய பற்றிச்சீட்டு என்ன? உங்களுடைய தீட்சை. தீட்சை எடுத்தவர்கள் எல்லாம் அந்த பஸ் வண்டியில் தான் இப்போது இருக்கின்றீர்கள். ஆனால் அந்த பஸ் வண்டியின் சாரதி பாபாஜி. அவரை நீங்கள் சிக்கன பிடிக்க வேண்டும். சிக்கன பிடிப்பது போய் கையால் பிடிப்பது அல்ல, மனதால், உடலால், மொழியால், எல்லா வகையாலையும் பிடியுங்கள். எல்லா வகையாலையும் பிடிக்கலாம். பாபாஜி அன்பானவர். ஆகவே உங்களுடைய சாதனையை கூட்டி அவரை பிடிக்க பாருங்கள். அதைத்தான் யோகி ராமையா அவர்களும் செய்தார்கள் தன்னுடைய வாழ்நாளில். அதற்கு பாபாஜியின் தாரகை மந்திரமான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி செல்லுங்கள். இந்த வழியில் நீங்கள் செல்லும் போதுதான் உங்களுக்கு அந்த பாக்கிரியா பாபாஜியை எவ்வாறு நீங்கள் பாபாஜியை அணுகலாம், எவ்வாறு அவருடைய அன்பை பெறலாம் என்பதை நீங்களாகவே உங்களுடைய சாதனை மூலமாகவும், உங்களுடைய பயிற்சி மூலமாகவும், அவர் உங்களுடைய அவர் உங்களுடன் பயணித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் செல்வதை உணர்வு மூலமாகவும் அறிவீர்களாக இருந்தால் அறையின் தன்மைக்கு நிச்சயமாக வருவீர்கள். அப்போதுதான் உங்களுக்கு இந்த உலகத்தில் இன்பம் என்பது என்னென்று தெரியும். ஆகவே எல்லா சாதகர்களும் யோகி ராமையா அவர்களின் சமாதி நாளான நாளை உங்களுடைய வீடுகளிலோ அல்லது உங்களுடைய சங்கம் மூலமாகவோ அந்த நாளில் சாதனை செய்யுங்கள். யோகியாரிடம் உங்களுடைய குரு ஆசியை கேளுங்கள். எங்களுக்கும் பாபாஜிக்கும் இடையில் அவர் இப்போ தொடர்பு ஊடகமாக இருக்கின்றார். அவரையும் நீங்கள் பயன்படுத்தி, அவருடைய சூட்சுமா தேகத்தை பயன்படுத்தி, அதற்கு மேலாக கிரியா பாபாஜி தான் உங்களுடைய சத்குரு, எங்களுடைய சத்குரு. அவரையும் சிக்கன பிடித்து உங்களுடைய பயிற்சியில் மேலே வந்து ஏதோ ஒரு புறப்பில், இந்த புறப்பாகவும் இருக்கலாம், உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும், அதற்கு யோகியார் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நாளைய தினத்தில் அவருக்கு செய்யும் சாதனையில் எல்லோரும் வேண்டுங்கள். இன்று அவரை பற்றி சிந்தித்தோம். இனி அவருடைய குரலையும் இன்று உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதை 4 பகுதிகளாக கொடுக்கப் போகின்றேன். ஒவ்வொரு பகுதியும் 1 நிமிடம், 2 நிமிடம் தான் என்றபடியால் இணைப்பை விட்டு சென்று விடாதீர்கள். முதலாவதாக நீங்கள் யோகியாருடைய ஆசன வகுப்பில் அவருடைய குரலை கேட்கப் போகின்றீர்கள். 2 நிமிடம். அதை இப்போது நான் சேந்தன் அவர்களை அவருடைய கம்ப்யூட்டரிலிருந்து அந்த ஒலியை உங்களுக்கு கொடுக்க சொல்கின்றேன். சேந்தன் எதென்றாலும் போடுங்க, நான் விளக்கம் கொடுக்கறேன். கேக்குது சவுண்ட். அவ்வளவு கொட்டில இவ்வளவுதான் எடுக்கலாம், அப்படியே விடுங்க. இது ஜோயாருடைய ஆசன வகுப்பு, முடிந்த அளவு கேளுங்கள் அவருடைய குரலை. நீங்கள் இப்போது கேட்டது ஒரு சிறு பகுதி. அவருடைய ஆசன வகுப்பில் அவர் எவ்வளவு கமாண்டாக பேசுகின்றார், ஆனால் அந்த காலத்தில் எடுத்த ஒளிநாடாக்கள் எல்லாம் நல்ல நல்ல குவாலிட்டியான ஒளிநாடாக்கள் இல்லை. சீற்ற கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கு முதல் எடுத்தது. அவருடைய அடுத்த பகுதியை கேட்போம். அடுத்த பகுதியை சேந்தன் சொல்லுங்க. இது அவருடைய ஒரு பஜன் நிகழ்வு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்ற பஜன் செய்யும் அவர் குரலை கேளுங்கள் ஒரு நிமிடம். போடுங்கள். இது அவருடைய பஜனுக்கு உங்களுடைய அவருடைய குரலை அவருடைய நாளில் கேட்க வேண்டும் என்பதற்காக தந்தேன். இது இப்போது நடப்பது கிரியா யாகம். கிரியா யாகத்தில் அவர் சான் பண்ணுகின்றார். Oh, நன்றி சேந்தர். இன்னும் ஒரு ஃபைல் இருக்கென்று நினைக்கின்றேன், உங்களோட டிரெக்டரியில் நீங்கள் போட்டிருந்தால். அது எங்களுடைய 15 சித்தர்மார் பாடலை அவர் பாடும் குரல். 4 ஃபைல் அனுப்பியிருந்தேன், கடைசி ஃபைல் அதான் பாருங்க, இருந்தால் போடுங்க. இல்ல அப்படி என்ன விடுங்க, இப்ப நேரம் மட்டுமட்டா இருக்கின்றது. ரைட், இப்படியே அதை நிப்பாட்டி எங்களுடைய ஸ்கிரீனுக்கு கொண்டு வாருங்கள். இப்போது எல்லோரும் நீங்கள் யோகியாருடைய குரலை அவருடைய சமாதி தினத்தில் கேட்டீர்கள். இந்த 4 ஒலி நாடாக்களையும் நான் உங்களுக்கு இன்று அனுப்புகின்றேன். நீங்கள் நேரடியாக நல்ல ஒலியும் கேட்கலாம், நல்ல ஒலியுடன் எல்லோருக்கும் அதை அனுப்புகின்றேன். இத்துடன் இந்த யோகியாருடைய தினத்தை ஒற்றி நடத்திய சத்சங்கை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த நேரத்தில் யோகியாருடைய நேரடி சீடனான கார்த்திகேயன் ஐயா அவர்கள் எங்களுடைய இணைப்பில் இருக்கின்றார். அவர்களுடைய கருத்தை மறுத்து கேள்வி பதில்களுக்கு உங்களை கொண்டு செல்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா, இன்றைய தினத்தில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய குரு யோகி ராமையாவை பற்றிய. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்களா? மியூட்டில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓம் கிரிய பாபாஜி நமோ.
இன்றைக்கு நாளைக்கு யோகியாருடைய குரு பூஜை தினமா இருக்கிறதுனால யோகியார பத்தி ஒரு சிறப்பான ஒரு அவருடைய தொண்டை பத்தியும் அவருடைய செயலை பத்தியும் அவருடைய அரவணைப்பை பத்தியும் அவர் பாபாஜி கிட்ட எப்படி அடக்கமா இருந்தார் என்றதை பத்தியும் பாபாஜி கிட்ட என்ன ஒரு அவரு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் பெற்றார் என்ற விஷயத்தை நல்லா தெளிவா நாங்க கூட அந்த அளவுக்கு சிந்திக்கல. இன்னைக்கு உங்க மூலமா அத காதல கேட்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது, அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. ரொம்ப ஒரு சிறப்பான யோகியார பத்தி நல்ல கருத்துக்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் யோகத்துக்கு செய்த தொண்டு, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த சிறப்பை வந்து நம்ம சொல்லாம் வர்ணிக்கவும் முடியாது. எண்ணத்தால கொண்டு பார்த்தா கூட அது விரிவிச்சு பாத்தீங்கன்னா மாச கணக்கில் விரிவிக்கணும். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும். இப்படி எல்லாம் ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு நிகழ்வுல நம்ம அதை சிந்திச்சு பார்க்கக்குள்ள நாமளும் அதுல ஒரு சிறிய ஒரு தொண்டு செய்யறதுக்கு முன்னுவருவோம். அது அதுக்கும் பாபாஜியுடைய திருவருள் இருக்கணும், நாம வந்துட முடியாது. பாபாஜி திருவருள் இருந்தனால்தான் யோகியார் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சார். ஒரே நபர், ஒரே யோகியார் தான் அவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சாரு. அதுக்கு காரணம் பாபாஜியுடைய ஆசீர்வாதம், அவருடைய திருவருள். அதை இவரை வச்சு ஏற்கணும் என்றது பாபாஜியுடைய நோக்கம். அதன் அடிப்படையில தான் யோகியார வந்து பாபாஜி இந்த ஏக்கத்தை ஏக்கி அவ்வளவு பெரிய சிறப்ப செஞ்சாரு. அந்த ஏக்கத்துக்கு கூட தான் நாமளும் அவருடைய செயலையே நோக்கி தான் நாமளும் பயணம் பண்றோம். நாம எல்லாரும் அந்த நோக்கத்தோட சிறப்பா எல்லாரும் பயணம் பண்ணணும் என்றதுதான் என்னுடைய. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
நன்றி கார்த்திகேயன் ஐயா.